வணக்கம். தமிழ் மரபு அறக்கட்டளையின் சுவலி ஒளி புத்தக திட்டத்தின் கீழ் இந்த புத்தகத்தை வாசிப்பவர் மதுமிதா. புத்தகத்தின் பெயர் பிரதாப முதலியார் சரித்திரம். எழுதியவர் மாயூரம் வேதநாயகம் பிள்ளை அவர்கள். பிரதாப முதலியார் சரித்திரம் அத்தியாயம் 37. வாசிப்பவர் மதுமிதா. நானும் ஞானாம்பாளும் கொழு மண்டபம், ஆஸ்தான மண்டபம், சித்திர மண்டபம், சிங்கார மண்டபங்களெல்லாம் கடந்து ஏகாந்த மண்டபத்தில் போய் சேர்ந்தோம். ராத்திரி என்பதே தெரியாமல் பட்ட பகலென்று சொல்லும்படியாக அநேக தீபகோடிகள் அந்த மண்டபங்களில் பிரகாசித்தன. ஞானாம்பாள் என்னை ஒரு ஆசனத்தில் இருத்தி அவளுடைய வரலாறுகளை சொல்லத் தொடங்கினாள். நீங்கள் வேட்டை பார்க்க போன பிறகு கானகத்தில் என்ன நேரிடுமோ என்று நான் சித்தஞ்சலியப்பட்டு கொண்டிருக்கும் போது, நீங்களும் நீங்கள் ஏறிய யானையும் யானை பாகனும் போன வழி தெரியவில்லை என்றும், நீங்கள் ஆதியூருக்கு திரும்பி வந்து விட்டீர்களா என்று விசாரித்து கொண்டு வரும்படி கனகசபை அண்ணன் உத்தரவு கொடுத்ததாகவும் சிலர் வந்து தெரிவித்தார்கள். நீங்கள் ஆதியூருக்கு திரும்பி வராமையினால் தேவராஜ பிள்ளையும் இன்னும் அநேகரும் உடனே புறப்பட்டு கானகத்துக்கு போய் தேடியும் உங்களுடைய செய்தி ஒன்றும் தெரியவில்லை. வேடர்கள் வேட்டையாடி கொண்டிருந்த இடத்துக்கும் யானை நின்ற இடத்துக்கும் அதிக தூரமாகையால் யானை வீறிட்டு கொண்டு போன சப்தம் மட்டும் தங்கள் காதில் விழுந்ததாகவும், அந்த யானை எந்த திசை நோக்கி நடந்ததென்பது தெரியாதென்றும், வேடர்களும் மற்றவர்களும் அந்த காட்டில் நுழையக்கூடாத இடங்களெல்லாம் நுழைந்து தேடியும் நீங்கள் அகப்படவில்லை. தேவராஜ பிள்ளை, கனகசபை அண்ணன் முதலானவர்கள் வீட்டுக்கு திரும்பி வராமல் அந்த காட்டிலே கூடாரம் அடித்து கொண்டு பல நாள் வரைக்கும் தேடியும் தாங்கள் அகப்படாமையினால் நான் சித்தம் கலங்கி தேகஸ்மரணை தப்பி பைத்தியம் பிடித்தவள் போல் புலம்பிக் கொண்டு திரிந்தேன். தேவராஜ பிள்ளை முதலானவர்கள் எனக்கு ஆறுதலாகச் சொன்ன வார்த்தைகளெல்லாம் செவிடன் காதில் சங்கநாதம் செய்தது போல் நிஷ்பலமாகிவிட்டன. நான் சரியான ஆகாரமும் உறக்கமும் இல்லாமல் எப்போதும் அழுது கொண்டு வடதிசையை நோக்கி பார்த்த வண்ணமாயிருந்தேன். ஒரு நாள் நடுச்சாமத்தில் நான் மேல் மாடியில் உட்கார்ந்து கொண்டு சாளரத்தின் வழியாக வடக்கை நோக்கி பார்த்து கொண்டிருக்கும் போது, அதிக தூரத்தில் ஒரு கரிய மேகம் நடந்து வருவது போல ஒரு யானையானது பாகனும் இல்லாமல் அம்பாரி முதலிய அலங்காரமும் இல்லாமல் வெறுமையாய் நடந்து வந்தது. அந்த யானை சமீபத்தில் வந்தவுடனே நிலா வெளிச்சத்தில் உற்று பார்த்தேன். அதுதான் உங்களை மோசம் செய்த பட்டத்து யானை என்று எனக்கு பரிஷ்காரமாய் விளங்கிற்று. அந்த யானையானது வழக்கமாய் கட்டப்படுகிற கொட்டத்துக்குள்ளே வந்து தானே நுழைந்து கொண்டது. அப்போது எல்லோரும் நித்திரையாயிருந்தபடியால் அந்த யானை வந்தது என்னை தவிர வேறொருவருக்கும் தெரியாது. அந்த யானையை பார்த்த உடனே எனக்கு சகிக்க கூடாத சஞ்சலம் உண்டாகி நான் ஒருவருக்கும் தெரியாமல் எழுந்து அந்த யானை நின்ற இடத்துக்கு போனேன். அந்த யானை என்னை பார்த்த உடனே அதனுடைய துதிக்கியை என் மேலே நீட்டி மிருதுவாக தடவிற்று. நான் உடனே அந்த யானையை பார்த்து, ஐயோ துஷ்ட மிருகமே, என்னுடைய பர்த்தாவை என்ன செய்தாய்? எந்த திக்கிலே கொண்டு போய் விட்டாய்? அவரை கொன்று விட்டாயா அல்லது உயிரோடு விட்டாயா? ஒன்றும் தெரியவில்லையே. நீ ஆணோடு பெண்ணோடு பிறக்கவில்லையா? நீ ஆணோடு பிறந்திருந்தால் என் பர்த்தாவை ஏன் இப்படி செய்தாய்? நீ பெண்ணோடு பிறந்திருந்தால் பெண்ணாகிய எனக்கு நீ இறங்க மாட்டாயா? என் பர்த்தா இருக்கும் இடத்தை காட்ட மாட்டாயா? என் துன்பத்தை ஓட்ட மாட்டாயா என்று பல விதமாக சொல்லி புலம்பினேன். என்னுடைய கண்ணீர் துளிகள் அந்த யானையின் துதிக்கையை நனைத்து விட்டன. உடனே அந்த யானையானது தன்னுடைய துதிக்கையை என்னுடைய இடுப்பிலே சுற்றி என்னை அதி மிருதுவாக தூக்கி தன் முதுகின் மேலே வைத்து கொண்டு நடந்தது. ஆரம்பத்தில் எனக்கு பயம் ஜனித்த போதிலும் அந்த யானை வடதிசையை நோக்கி நடந்தபடியால் நீங்கள் இருக்கிற இடத்திலே என்னை கொண்டு போய் விட்டாலும் விடுமென்று நான் மனதை திடம் செய்து கொண்டேன். அப்போது அர்த்த ஜாமமாகவும் எல்லோரும் தூங்குகிற சமயமாகவும் இருந்தபடியால் என் யானை என்னை தூக்கி கொண்டு போனது ஒருவருக்கும் தெரியாது. அந்த யானையானது உள்நகர் புறநகர் எல்லாம் கடந்து கானகத்துக்குள் நுழைந்து மரம் செடி கொடிகளையெல்லாம் நெருநெருவென்று சாய்த்து தள்ளி கொண்டு அநேக காடுகள் மலைகள் ஆறுகளெல்லாம் தாண்டி வடதிசையை நோக்கி இரவும் பகலுமாக கடுமையாக நடந்தது. நான் வழியில் இருக்கிற மரக்கனிகளை உண்டு பசி தீர்த்து கொண்டு போனேன். யானை பல நாள் நடந்த பிறகு ஒரு பெரிய மலை அடிவாரத்தில் வந்து சேர்ந்து அந்த மலையோரத்தில் அசையாமல் நின்றது. நான் அந்த மலையில் ஒரு பக்கத்தில் அம்பாரி உடைந்து கிடப்பதைக் கண்டு யானையை விட்டு தாண்டி அந்த மலை மேலே தொற்றிக்கொண்டேன். அந்த அம்பாரி கிடந்த இடத்துக்கு கொஞ்ச தூரத்தில் சில வஸ்திரங்கள் கிடந்தன. அவைகளை ஒரு நீல கழியினால் இழுத்து என் கையிலே எடுத்து பார்க்க, அவைகள் உங்களுடைய சட்டையாகவும் முண்டாசாகவும் இருந்தபடியால் எனக்கு உண்டான மனோவிசாரம் இவ்வளவென்று சொல்ல ஒண்ணாது. அவைகளை கண்களில் ஒத்தி தலையிலே சூடி வாயிலே வைத்து அநேக முத்தங்கள் கொடுத்தேன். அவைகளை கையில் எடுத்துக்கொண்டு மலைமேல் ஏறும் பொழுது உங்களுடைய பெயர் எழுதப்பட்டிருந்த மரங்களையும் பார்வையிட்டேன். அந்த மரங்களையே வழிகாட்டியாக வைத்து கொண்டு நடந்து மலையின் உச்சியில் வந்து சேர்ந்தேன். அந்த மலைக்கு வடபுறத்தில் வெட்டப்பட்டிருந்த படிகளை கண்ட உடனே அவைகளின் வழியாக நீங்கள் இறங்கி போயிருக்கலாம் என்று நிச்சயித்து கொண்டேன். ஆனால் பெண் வடிவாய் போகிறது எப்போதும் ஆபத்தை விளைவிக்குமானதால் புருஷ வேஷம் தரித்து கொண்டு போவது சர்வ உத்தமம் என்று நினைத்து அப்போது நான் இடையிலே தரித்திருந்த வெள்ளை சல்லா சேலையை இரண்டாக கிழித்து இடுப்பு வேஷ்டியாகவும் அங்கவஸ்திரமாகவும் உபயோகித்து கொண்டு உங்களுடைய சட்டையை மேலே தரித்து கொண்டு உங்களுடைய முண்டாசையும் என் தலைமேலே தரித்து கொண்டேன். இப்படியாக ஆண் வேஷம் தரித்து கொண்டு படிவழி இறங்கி அடிவாரத்தில் வந்து சேர்ந்தேன். நான் வந்து சேர்ந்தபோது பட்டணத்து ஜனங்கள் எல்லோரும் மலையடிவாரத்தில் ஏகமாய் கூட்டம் கூடியிருந்தார்கள். அவர்களால் விடப்பட்ட ஒரு யானையானது என்னிடத்தில் வந்து என் கழுத்திலே பூமாலையை போட்டு என்னை தூக்கி தன் முதுகின் மேலே வைத்து கொண்டது. உடனே ஜனங்கள் எல்லோரும் என்னை நோக்கி, மகாராஜாவே, சக்கரவர்த்தியே, நீங்கள் தீர்காயுசாக இருக்க வேண்டும். நாங்கள் ஒரு ராஜாவை நியமிக்க வேண்டியதற்காக யானையின் கையில் பூமாலையை கொடுத்து அனுப்பினோம். அது உங்களுடைய கழுத்திலே மாலையை போட்டபடியால் இனிமேல் நீங்கள்தான் எங்களுக்கு மகாராஜா. நாங்கள் உங்களுக்கு பிரஜைகள், நீங்கள் எங்களுக்கு பிதா, நாங்கள் உங்களுக்கு பிள்ளைகள் என்று சொல்லி பூமியில் சாஷ்டாங்கமாக விழுந்து என்னை நமஸ்கரித்தார்கள். கூத்து பார்க்க போன இடத்திலே பேய் பிடித்தது போல புருஷனை தேடி வந்த இடத்தில் இப்படிப்பட்ட சகடயோகம் வந்ததே என்று நான் திகைத்து இராஜாங்கம் வேண்டாம் என்று நிராகரிக்க எண்ணம் கொண்டேன். ஆனால் நான் வேண்டாம் என்றாலும் ஜனங்கள் என்னை விடமாட்டார்கள் என்கிற பயத்தினாலும் நான் அரசனாயிருக்கிற பட்சத்தில் நீங்கள் இருக்கிற இடத்தை அனாயாசமாய் கண்டுபிடிக்கலாம் என்கிற நம்பிக்கையினாலும் நான் இராஜாங்கம் வேண்டாம் என்று சொல்லாமல் சும்மாயிருந்து விட்டேன். உடனே அவர்கள் பட்டண பிரதட்சணம் செய்வித்து அரண்மனைக்கு கொண்டு போய் மகுடம் சூட்டினார்கள். அப்போது ஒரு பக்கத்தில் பரதநாட்டியம், ஒரு பக்கத்தில் மேள வாத்திய முழக்கமும், ஒரு பக்கத்தில் சங்கீத கானமும், ஒரு பக்கத்தில் பிராமணருடைய வேத கோஷமும், ஒரு பக்கத்தில் வித்வான்களுடைய ஸ்தோத்திர பாடல்களும், ஒரு பக்கத்தில் ஆசியக்காரர்களுடைய விகடமும் கூடி எனக்கு தலை மூர்ச்சனையாய் போய்விட்டது. அந்த ஆரவாரங்களெல்லாம் போதுமென்றும் நான் ஏகாந்தமாயிருக்க அபேட்சிக்கிறேன் என்றும் நான் ஆயிரம் தரம் தெரிவித்த பிறகு அவர்கள் ஒருவர் ஒருவராய் தொலைந்தார்கள். அவர்கள் தொலைந்ததும் ஆயிரம் பேர் என்னை சுற்றி கொண்டு பங்கா போடுகிறவர்களும், கவரி வீசுகிறவர்களும், குடை பிடிக்கிறவர்களும், படிக்கம் ஏந்துகிறவர்களும், அடப்பம் ஏந்துகிறவர்களும், பன்னீர் தெளிப்பவர்களும், கந்தப்பொடி இறைப்பவர்களும், பூ மழை பொழிகிறவர்களும், சுவாமி பராக் பராக் என்று கட்டியம் கூறுகிறவர்களும், வாழ்த்துகிறவர்களும், இன்னும் அநேகவித கோலாகலம் செய்கிறவர்களுமாயிருந்தார்கள். அவர்கள் எந்த சமயத்திலும் என்னுடன் கூட இருக்கிறார்கள் என்று கேள்விப்பட்டு எனக்கு மகத்தாகிய சித்தாகுலம் உண்டாயிற்று. நான் அரண்மனைக்குச் சேர்ந்த சிங்காரவனத்துக்கு போய் சற்று நேரம் ஏகாந்தமாயும் அமெரிக்கையாகவும் இருக்கலாம் என்று நினைத்து புறப்பட்டேன். நான் பகிர்பூமிக்கு போவதாக நினைத்து என்னை 100 பேர் தொடர்ந்து வந்தார்கள். ஏன் வருகிறீர்கள் என்று கேட்டேன். மகாராஜாவுக்கு கொள்ளையிலே பங்கா போடவும், கால் கழுவி விடவும், பல் விளக்கி விடவும், முகங்கழுவி துடைக்கவும், வேஷ்டி கட்டிவிடவும், இன்னும் பல பல வேலைகள் செய்யவும், கொல்லையில் 100 பேர் காத்திருப்பது வழக்கம் என்றார்கள். நான் உடனே கொல்லைக்கு போகாமல் திரும்பி வந்து விட்டேன். உங்களை தவிர வேறு புருஷர்களை நான் முகாலோபனம் செய்ததே இல்லை. நம்முடைய வீட்டில் வேலைக்காரர்களிடத்தில் பேசும்போது கூட எனக்கு நாணமும் சங்கோசமுமாயிருக்கும். இப்படிப்பட்ட எனக்கு இத்தனை புருஷர்களுடைய மத்தியில் இருப்பது எவ்வளவு மன வருத்தமாயிருக்கும் என்பதை நீங்களே ஊகித்து கொள்ள வேண்டும். நான் உடனே இதற்கு பரிகாரம் தேட வேண்டும் என்று நினைத்து அந்த புருஷர்களை நோக்கி, எந்த தேசத்திலும் ராஜாக்களுக்கு ஸ்திரீகள் பணிவிடை செய்வது வழக்கமாயிருக்கின்றது, இந்த ஊரில் ஏன் அந்த வழக்கம் அனுஷ்டிக்கப்படவில்லை? இது ஸ்திரீகள் இல்லாத நகரமா? அல்லது ராஜாவுக்கு ஊழியம் செய்வதை ஸ்திரீகள் தங்களுக்கு கௌரவ குறைவாக எண்ணுகிறார்களா? அதன் வயனம் தெரிய வேண்டும் என்றேன். உடனே அவர்கள், மகாராஜாவே, உங்களுடைய அபிப்பிராய தெரியாமையினால் நாங்கள் உங்கள் பணிவிடைகளை செய்ய ஆரம்பித்தோம். கணக்கில்லாத ஸ்திரீகள் உங்களுடைய ஊழியங்களை செய்ய சித்தமாய் காத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை அழைக்கும்படி உத்தரவானால் இந்த நிமிஷத்தில் வரவழைக்கிறோம் என்றார்கள். நான் அவர்களை நோக்கி, எனக்கு ஸ்திரீகள் பணிவிடை செய்வது திருப்தியே அல்லாது, புருஷர்கள் பணிவிடை செய்வது திருப்தி அல்ல, ஆகையால் நீங்கள் போய் ஸ்திரீகளை வரச் சொல்லுங்கள் என்றேன். அவர்கள் நான் ஸ்திரீ லோலனம் என்றும் கோலாகல புருஷன் என்றும் எண்ணிக்கொண்டு உடனே புறப்பட்டு போய் 100 ஸ்திரீகளை அனுப்பினார்கள். நான் உட்கார்ந்திருக்கும் போதே சில ஸ்திரீகள் எனக்கு கால் பிடிக்கவும், சில ஸ்திரீகள் கை பிடிக்கவும், பல ஸ்திரீகள் உடம்பெல்லாம் தடவி விடவும் ஆரம்பித்தார்கள். நான் அவர்களை வரவழைத்தது சனப்பன் வீட்டு கோழி தானே விலங்கில் மாட்டிக்கொண்டது போல் ஆயிற்று. ஏனென்றால் அந்த புருஷர்கள் என் சமீபத்தில் வர பயந்து கொண்டிருந்தார்கள். இந்த ஸ்திரீகளோ என்றால் நிர்பயமாக என்னை நெருங்கி தொடவும், மோகா அபிநயங்கள் செய்யவும் ஆரம்பித்தார்கள். அவர்களை நான் கடுகெடுத்து கொண்டு, என்னுடைய உத்தரவில்லாமல் யாராவது தொட்டாலும் கிட்ட நெருங்கினாலும் அவர்கள் சிரச்சேதம் செய்யப்படுவார்கள் என்று அச்சுறுத்தினேன். உடனே அவர்கள் என்னை விட்டு விலகி போய்விட்டார்கள். நான் ஸ்நான கட்டத்துக்கு போனபோது எனக்கு அழுக்கு தேய்க்கிறதற்காக சில ஸ்திரீகள் என் வலது காலை பிடித்து கொண்டார்கள், சிலர் இடது காலை பிடித்து கொண்டார்கள், சிலர் இடது கையை பிடித்து கொண்டார்கள். அப்படியே பல ஸ்திரீகள் என்னுடைய பல அவயங்களையும் பங்கிட்டு கொண்டார்கள். அப்போது நான் அவர்களை கடிந்து கொண்டு என்னுடைய கர சரணாதி அவயவங்களை அவர்களுடைய சுவாதீனத்திலிருந்து என் சுவாதீனப்படுத்தி கொள்ள நான் பட்ட பாடு போதுமென்றாகிவிட்டது. ஸ்நானம் ஜபம் முதலிய நித்திய கர்மானுஷ்டானங்கள் முடிந்த பிற்பாடு நான் அமுது செய்வதற்காக போஜனசாலைக்குள் நுழைந்தேன். அங்கே எனக்கு அமுது படைக்கிறதற்கு முன்னால் 2 பெயருக்கு இலையில் அமுது படைக்கப்பட்டு அவர்கள் எனக்கு முந்தி புசிக்க ஆரம்பித்தார்கள். நான் ஆச்சரியம் அடைந்து அவர்கள் யாரென்று வினவினேன். உடனே மடப்பள்ளி விசாரணை கர்த்தாக்கள் என்னை நோக்கி, மண்டலாதிபதியே, அந்த இருவருக்கு முண்டிகாட்டிகள் என்று பெயர். அவர்களை விஷ பரீட்சர்கள் என்றும் சொல்லலாம். மகாராஜாவினுடைய உணவில் யாராவது சத்துருக்கள் விஷம் கலக்கக்கூடுமாகையால் அதை பரீட்சிப்பதற்காக அந்த இருவருக்கும் சாதம் படைப்பதும் அவர்கள் முந்தி புசிப்பதும் வழக்கம். அவர்கள் போஜனம் செய்து 2 நாழிகைக்கு பிறகு அவர்களுக்கு விஷ உபத்திரவம் இல்லை என்று தெரிந்த பிறகு மகாராஜா சாப்பிட வேண்டும் என்றார்கள். எனக்கு தாழக்கூடாத பசியாயிருந்தாலும் விஷ சோதனை செய்வதற்காக நான் வெகுநேரம் வரையில் அன்னத்தை தொடாமல் உட்கார்ந்திருந்தேன். பிறகு வாழை இலை போல தங்கத்தினால் செய்யப்பட்ட இலையிலே அன்னமும் பல வகையான அறுசுவை பதார்த்தங்களும் படைக்கப்பட்டன. நான் போஜனம் செய்வதற்காக இலைக்கு முன்பாக உட்கார்ந்தேன். என் பக்கத்திலே பல ஸ்திரீகள் உட்கார்ந்து ஒரு ஸ்திரீ எனக்கு சாதம் ஊட்டவும், பல ஸ்திரீகள் பல கறிகளை எடுத்து என் வாயில் வைக்கவும் ஆரம்பித்தார்கள். நான் அவர்களை முனைந்து கொண்டு, ஒருவரும் எனக்கு ஊட்ட வேண்டாம், நானே அள்ளி சாப்பிடுகிற வழக்கம் என்று சொல்லி அதட்டினேன். அவர்கள் நடுநடுங்கிக் கொண்டு தூரத்தில் போய்விட்டார்கள். சகல விகாதங்களும் தீர்ந்து போய்விட்டபடியால் இனிமேல் அமெரிக்கையாக புசிக்கலாம் என்று நினைத்து சாதத்தை அள்ளி வாயில் வைத்தேன். உடனே 2 வைத்தியர்கள் என் முன்பாக நின்று கொண்டு, மகாராஜா, ராஜேந்திரா, அந்த பதார்த்தம் வாயு, இந்த பதார்த்தம் சூடு, அந்த கறி பித்தம், இந்த கறி சீதலம் என்று சொல்லி அநேக பதார்த்தங்களை நான் புசிக்காதபடி தடுத்தார்கள். நான் அவர்களுடைய வார்த்தைகளை காதில் வாங்கி கொள்ளாமல் எனக்கு இஷ்டமான பதார்த்தங்களை எல்லாம் பரிபூரணமாக உண்டு பசி தீர்த்து கொண்டேன். பிறகு நான் ஸ்வயம்பாகிகளை பார்த்து, இந்த வைத்தியர்கள் கறிகளுக்கெல்லாம் தோஷம் சொல்லுகிறபடியால் அவர்கள் சாப்பிடும்போது அவர்களுக்கு கறிகள் படைக்காமல் தண்ணீரும் சாதமும் படையுங்கள் என்று ஆக்ஞாபித்தேன். அதன்படி ஸ்வயம்பாகிகள் உடனே நிறைவேற்றினார்கள். நான் சாப்பிட்ட பிறகு நடந்த உபச்சாரங்களும் அனந்தம். இந்த உபச்சாரங்களையெல்லாம் நான் அபச்சாரங்கள் என்றே நினைத்தேன். நான் ராஜாவாயிருந்து பட்ட பாடுகள் நீங்கள் காவற்கிடங்கில் கூட பட்டிருக்க மாட்டீர்கள். ஆரிய கூத்தாடினாலும் காரியத்திலே கண் என்பது போல நான் பட்ட உபத்திரவங்களின் மத்தியில் உங்களை நான் மறக்கவில்லை. இந்த ஊரில் என்ன விசேஷம் என்றும், யாராவது அந்நியர்கள் வந்திருக்கிறார்களா என்றும் நான் பொதுவாக வேவுக்காரர்களை விசாரித்த போது, அவர்கள் ஒரு அந்நிய தேசத்தார் வந்திருக்கிறார். அவர் மேலே பல துர் வழக்குகள் வந்திருக்கின்றன. அவர் பொழுது விடிய சொன்னால் விடுகின்றது, விடிய வேண்டாம் என்றால் விடுகிறதில்லை என்றார்கள். அவர்கள் சொன்ன அடையாளங்களை கொண்டு நீங்கள்தான் என்று நிச்சயித்து கொண்டு உடனே உங்களையும் மற்றவர்களையும் விசாரணைக்கு கொண்டு வரும்படி உத்தரவு செய்தேன். நீங்கள் இருந்த கோலத்தை நான் நியாய சபையில் பார்த்தபோது என் பிராணன் துடித்து போய்விட்டது. நான் மெய் மறந்து சிங்காசனத்தை விட்டு கீழே விழும்படியான ஸ்திதியில் இருந்தேன். ஆயினும் பூண்ட வேஷத்தை சரியாக நிறைவேற்றும் என்கிற எண்ணத்துடன் நான் மனம் திடம் செய்து கொண்டு உங்கள் மேல் வந்த வழக்குகளை விசாரித்தேன். அந்த விசாரணை முடிந்த பிறகு நீங்கள் கொழுமண்டபத்தை விட்டு அப்பால் போக வேண்டாம் என்று ஒரு சேவகன் மூலமாக நான் தான் உங்களுக்கு சொல்லி அனுப்பினேன் என்றாள். இந்த வரலாற்றை எல்லாம் கேட்டவுடனே எனக்கு உண்டான ஆச்சரியம் அளவு கடந்து போய்விட்டது. பிரதாப முதலியார் சரித்திரம் அத்தியாயம் 37 நிறைவுற்றது. தமிழ் மரபு அறக்கட்டளையின் சுவலி ஒளி புத்தக திட்டத்தின் கீழ் இந்த புத்தகத்தை வாசித்தவர் உங்கள் மதுமிதா. நன்றி, வணக்கம்.